بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றாப்பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மூமின்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக சில அமல்கள் சில காரியங்கள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அந்த நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான், சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். உதாரணமாக தொழுகை, நோன்பு, தானம், தர்மங்கள், இது போன்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பியதால் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். ஈமான் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், சொர்க்கம் நரகம் இவை அனைத்தையும் நம்ப வேண்டும். இது ஈமான், இது நம்பிக்கை. ஈமான் என்பது வெறுமனே நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த ஈமானை அடிப்படையாக கொண்டு நம்மிடத்திலே ஏற்படுகின்ற நல்லமல்களும் நல்லறங்களும் ஈமான் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அல் ஈமானு பிலோவ சபோன ஷோபா, ஈமான் இறை நம்பிக்கை என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஈமான்ங்கிறது ஒரு விஷயம் அல்ல, 70க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இந்த ஈமானுக்குள் அடங்கும். அஃலலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஈமானில் மிக உயர்ந்த நிலையில் உள்ளது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்ற ஏகத்துவ களிமா. இது ஈமானுடைய நிலைகளில் முதல் நிலையில் உள்ள அம்சம். வாதுனாக இமாத்தத்துலாதா அனித்தரியக்கள், ஈமானுடைய கிளைகளில் மிக தாழ்ந்த நிலையில் உள்ளது, இறுதி நிலையில் உள்ளது, பாதையில் கிடக்கின்ற மக்களுக்கு நோவினை ஏற்படுத்துகின்ற கற்களையும் முற்களையும் அகற்றுவதும் ஈமானில் ஒரு அம்சம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன கல்லை தூக்கி போடுறது ஈமானா? மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு முல்லை அகற்றி எரிவது ஈமானா? இதுவும் ஈமான் தான், அதுவும் இறை நம்பிக்கை தான் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த அடிப்படையில் ஈமானுடைய கிளைகள் நிறைய இருக்கிறது. அந்த கிளைகளில் ஒரு முக்கியமான ஒரு கிளை ஈமான் இருந்தால் கண்டிப்பாக நம்மிடத்திலே இந்த நல்லறம் இருக்க வேண்டும், ஈமான் உள்ளவர்களிடம் கண்டிப்பாக இந்த நல்லறம் இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாம் நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை நாம் விரும்புவது, அல்லாஹ்வுக்காக மற்றவர்களை நாம் நண்பர்களாக்கிக் கொள்வது, இதுவும் ஈமானுடைய ஒரு விஷயம். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பார்கள் இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்களை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய நேசம் என்பது. அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ்வை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களையும் நேசிப்பார்கள், இதுவும் ஈமானில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நேசித்தால் தான் அவர்கள் அல்லாஹ்வை சரியாக நம்புகிறார்கள் என்று அர்த்தம். யாரை நேசிக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் மீது ஒரு அன்பு இல்லை, அல்லாஹ்வை நம்பியவர்கள் மீது ஒரு பாசம் இல்லை என்றால் அவர்கள் சரியாக அல்லாஹ்வை நம்பவில்லை. ஏன்னா சரியான ஈமான் இருந்தால், அல்லாஹ்வை அவர்கள் நேசித்தால், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் அனைவரையும் அவர்கள் நேசிப்பார்கள். இப்ப அல்லாஹ்வை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இந்த ஈமானை நம்ம பெரிய சொத்தா நினைக்கிறோம், பெருசா நம்ம விரும்புகிறோம், இந்த ஈமானுக்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வோம். இதுதானே சரியான ஈமான், இதுதானே உறுதியான ஈமான். ஈமானை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வை நம்புவதை நீங்கள் மிக விரும்ப ஆரம்பித்து விட்டால், அந்த நம்பிக்கை யாராரிடம் இருக்கிறது, யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், அவர்களையும் நாம் நேசிப்போம் இல்லையா. ஈமானை நாம் நேசித்தால், ஈமான் குடிகொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்பதான் நம்ம சரியான ஈமான்ல இருக்கோம் அர்த்தம். ஈமான் இருக்கக்கூடிய மக்கள் மீது நமக்கு நேசம் இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை, அவர்களோடு நட்பு இல்லை, அவர்களோடு உறவு இல்லை. நான் மூமின், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்றால் இது சரியான ஈமானே இல்லை. இதை மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா என்ன? ஒரு மனிதரை நம்ம பல காரணங்களுக்காக உலகத்தில் மக்கள் நேசிக்கிறார்கள், நட்பு உறவு வைத்துக் கொள்கிறார்கள். நம்ம கஷ்டப்படும் போது ஒரு ஆள் நமக்கு உதவி பண்ணியிருக்கிறார், பண உதவி செஞ்சிருக்கிறார், அவரை நம்ம நேசிக்கிறோம். அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதா? இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது இல்லை, இது பொய். நீங்கள் பணத்துக்காக நேசிக்கிறீர்கள். ஒரு ஆள் நமக்கு கஷ்டப்படும் போது உதவி பண்ணாரு, அதனால் அவரை நம்ம நேசிக்கிறோம்னா இது அல்லாஹ்வுக்காக கொண்ட நேசம் அல்ல, பணத்திற்காக அவள் மீது அவர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய நேசம். இது வந்து ஒரு பொய்யான நேசம். உண்மையிலே அவரையா நேசிக்கிறோம்? காசு கொடுத்ததுனாலதான் உன் மேல பாசம்னா அப்ப காசுதான் நேசிக்கிறோம். உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிக்கிறல. ஆனா உண்மையில அவரை நேசிக்கல, காசத்தான் நம்ம நேசிச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு ஆபத்து வரும் போது நமக்கு உதவி செய்யறாரு. இந்த மாதிரியான நட்புகள், பாசங்கள், அன்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுயநலத்தோடு கூடியது. இது பணம் இருந்தா நமக்கு நண்பன், பணம் போயிருச்சுன்னா அந்த நட்பு அறுந்து போயிரும். இப்படி எத்தனை பேரை பாக்குறோம், காசு இருக்கிற வரைக்கும் நம்மோட வந்து ஒட்டுவான், காசு இல்லையா அந்த உறவை அறுத்து விடுவார்கள், நண்பு நட்பெல்லாம் பறந்து விடும். இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக நேசிப்பது என்றால் எந்த காரணங்களும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட நிறைய உறவுகள் இருப்பாங்க, மாமன், தாய், தந்தை, சகோதரன், இப்படி பல பேர் நபர்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம நேசிக்கிறோம். இவங்களை எதுக்காக நேசிக்கிறோம்? நம்ம கூட பிறந்தவன், இரத்த பந்த உறவு, நம்மளை பெற்றவர்கள், நமக்கு பிறந்தவன், ஒரே தாய் தந்தையில பிறந்தவர்கள், மாமா, மச்சான், பல உறவுகளால் நேசிக்கிறோம். இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதா? இதெல்லாம் உலக ஆதாயத்துக்காக நம்ம நேசிக்கக்கூடிய நேசங்கள், பாசங்கள், இதெல்லாம் உலகத்துல கூடும். ஆனா மறுமையில இது உதவுமா? மறுமையில உதவாது. மறுமையில இந்த அடிப்படையில நேசம் வைத்தவர்கள் அந்த உறவுகள் எல்லாம் அத்து போய்விடும். மறுமையிலே பணத்துக்காக நட்பு கொண்டவர்கள், பள்ளிக்கூடத்துல ஒன்னா படைச்சோம் அதனால நண்பர்கள், ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறோம் அதனால நண்பர்கள், இந்த உறவுகள் எல்லாம் அறுந்து போய்விடும். மறுமையில வந்தா சகோதரன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டோடுவான், தாயை பார்த்து விரண்டோடுவான், எல்லா உறவுகளும் அறுந்து போய்விடும். அல்லாஹில்லாஹு யௌமயிதின் பாலுஹும் லிபாலின், அது அந்த மறுமை நாளில் உலகத்தில் சகோதரர்களாக இருந்தவர்கள், அது நண்பர்களாக இருந்தவர்கள், சிநேகிதர்களாக இருந்தவர்கள் மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் எதிரி, எல்லாரும் எதிரிகளாக மாறி விடுவார்கள். இல்லல் முத்தகையின், இரையச்சம் உள்ளவர்களை தவிர அவர்கள் இந்த உலகத்திலும் நண்பர்கள், மறுமையிலும் நண்பர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கொண்ட நேசம் அல்லாஹ்வுக்காக கொண்ட நேசம், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா என்ன? இப்போ அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா அல்லாஹ்வை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் நாம் விரும்பினால், அவர்களோடு அன்போடு நடந்தால், பாசத்தோடு நடந்தால், அவர்களுடைய மானம், மரியாதை, உடைமை அனைத்தையும் புனிதமாக கருதி நடந்தால், இதுதான் அவர்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. இது பார்த்தோம்னா அவரை நேசிக்கிற மாதிரி தெரியும். உண்மையில நம்ம அல்லாஹ்வை தான் நேசிக்கிறோம். அல்லாஹ்வுக்காக ஒரு ஆள் நம்ம நட்பு வைக்கிறோம், ஒரு நல்ல விஷயத்துல மார்க்கப்படி செய்வதில் நம்ம 4 பேர், 10 பேர், 50 பேர் ஒன்னா சேர்றோம், அந்த வகையில நமக்கு நட்பு ஏற்படுகிறது, ஒருவருக்கொரு சகோதரர்களாக இருக்கிறோம், யாருமே நமக்கு நமக்கு மத்தியில ரத்த பந்த உறவு கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருவர் பார்த்தா சலாம் சொல்லி கை கொடுத்துக் கொள்கிறோம், ஒரு அன்போடு நடந்து கொள்கிறோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாசம், ஒரு நட்பு நமக்கு மத்தியில் ஏற்படுகிறது என்றால் இந்த நேசம் தான் அல்லாஹ்வுக்காக நாம் வைக்கின்ற நேசம். இந்த நேசம் ஏன் ஏற்பட்டுச்சு? அல்லாஹ்வை அவர் நம்பி இருக்காருங்கனால ஏற்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் மேல உள்ள ஒரு பாசம் தான் இதற்கு காரணம். இதை மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. ஈமான் உள்ள மக்கள் அனைவரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அது இபாதத். எப்படி தொழுது அல்லாஹ் நன்மையை தரானோ, தான தர்மங்கள் செஞ்சா அல்லாஹ் நன்மையை தரானோ, அது மாதிரி ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் நேசிப்பது, அவர்களோடு பாசமா இருக்கிறது, அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை துடைப்பது, அவர்களுக்கு நன்மைகளை செய்வது, இப்படியெல்லாம் நான் நடப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தாக வணக்கமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய இபாதத், சாதாரண இபாதத் இல்ல. ஏன்னா ஒரு தாய் என்ன நினைக்கிறா, தான் பெத்த பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்ல ஒருவர் இன்னொருவர் சண்டை போட்டுக்கொண்டு பிணங்கிக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றால் அதை ஒரு பெற்றோர்கள் விரும்புவார்களா? ஒரு கம்பெனியில முதலாளி இருக்கிறாரு, அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு ஒரே குணமாக இருந்து உள்ளங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்தால்தான் அந்த நோக்கம் லட்சியம் சரியாகும். அப்படித்தானே முதலாளி விரும்புவாரு? அங்கேயே உள்ளக்கு 40 சண்டையாக இருந்தால் இருக்கிறது 40 பேர், அந்த 40 பேர் 40 திசையிலையும் பிரிந்து கிடந்தால் ஒருவர் ஒருவரை வெறுத்து கொண்டு குரோதத்தோடு நடந்தால் அந்த கம்பெனி ஒழுங்கா நடக்குமா? இதைத்தான் அந்த முதலாளி விரும்புவாரா? அல்லாஹ்வும் அதைத்தான் விரும்புகிறான். என்னுடைய அடிமைகளா நீங்கள், என்னுடைய படைப்புகளா நீங்கள், என்னை நீங்கள் விசுவாசித்து இருக்கிறீர்களா, என்னை நீங்க நம்புறீங்களா? அப்ப எல்லாரும் நீங்க ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பாசத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க என்ன நம்புறீங்க, இல்லாட்டினா உங்க நம்பிக்கையில கோளாறு இருக்கு, குளறுபடி இருக்குது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்கள். அல்லாஹ் அந்த உறவை ஏற்படுத்துகிறான். இந்த உறவை யாரு ஏற்படுத்தல? நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஓன்ட ஈமான் இருக்கா, ஓன்ட ஈமான் இருக்கா, ஓன்ட ஈமான் இருக்கா, எல்லாரும் சகோதரர்கள். கூட பிறந்த சகோதரன் மாதிரி, கூட பிறந்தாதான் உறவுங்கிறது கிடையாது. ஈமான் இருந்தால் கூட பிறக்காட்டினாலும் உனக்கு அவன் சகோதரன் தான். அந்த உறவோட தான் நீ பார்க்க வேண்டும். அந்த உணர்வு இருந்தாதான் நீ மூமின். அல்லாஹ் வசனத்தில் கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னாங்க, ஹதீஸ்களை பார்க்கிறோம், சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தத்குலூனல் ஜன்னா ஹத்தா தூமினு, மக்களே நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. சொர்க்கத்துக்கு போக முடியுமா? யார் போவா? அல்லாஹ் நம்பியவங்களுக்கு தான் சொர்க்கம் ஹலால், மற்ற யாருக்கும் சொர்க்கம் ஹலால் இல்லை, ஹராம், யாரும் போக முடியாது. நம்பிக்கை கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், அதுபோல வலா தூமினு ஹத்தா தஹப்பு, ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசித்துக் கொள்ளாதவரை நீங்கள் மூமின்களாக முடியாது. நபிகளார் சொன்ன உபதேசத்தை நம்ம மனசுல பதிய வைக்கணும். ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்ளாதவரை நீங்கள் மூமீனாக முடியாது. நீ அல்லாஹ்வை நம்பியவனா, நம்பினவங்களை எல்லாம் நீ நேசிக்கணும், ஈமான் உள்ளவர்களை எல்லாம் நீ பாசிக்கணும், அவங்க மேல ஒரு நேசத்தை காட்டணும், இல்லாட்டினா நீ மூமினே கிடையாது, ஓ ஈமான் சரியில்லை. நபிகளார் சொல்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் மூமின்களாக முடியாது. அடுத்து நபி அவர்கள், ஒருவர் ஒருவர் நம்ம நேசிக்கிறதுக்கு, அந்த உறவு நமக்கு மத்தியில் பலப்படுவதற்கு ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். அவளா அதுலுக்கும் அலா செய்யின் இதா ஃபால்து முகு தஹாபபுத்தும், ஒரு காரியம் இருக்கிறது, அதை நீங்கள் செய்தால் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதை உங்களுக்கு சொல்லி தரட்டா? ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை நீங்கள் செய்தால் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுவீர்கள். ஈமான் கொண்டு விட்டால் நீங்கள் சொர்க்கம் போய் விடுவீர்கள். அது என்ன? அஃப்ஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கிடையே சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். அந்த அந்த உறவு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்தால், சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், உனக்கு சாந்தி உண்டாகட்டும். அதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன? நீ நல்லா இருக்கட்டும் அர்த்தம். நீ நல்லா இருக்கட்டும், உனக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, உனக்கு நன்மை ஏற்படட்டும். இதை ஒவ்வொரு முஸ்லீமும் மனப்பூர்வமாக நம்பி மற்றவர்களுக்கு வாழ்த்துவதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நேசம்ங்கிறத எங்க நபி அவர்கள், இது என்னமோ சாதாரண விஷயம் இல்லை, இது அகீதா விஷயம், அல்லாஹ்வை நம்பியவர்களை நேசித்தால் நம்மகிட்ட ஈமான் கரெக்டா இருக்குது. அந்த நேசம் அடிபட்டால் அந்த நேசத்துக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய எல்லா கருத்துக்களும் எல்லா சிந்தனைகளும் அது வழிகேடு, அது ஈமானை பாதிக்கக்கூடியது, அது அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான வழிமுறை. இதை நமக்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த அல்லாஹ் இந்த நேசத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஈமானோடையே சேர்க்கிறாங்க. பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், மன் அஹப்பலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிப்பவர், அல்லாஹ்வுக்காக வெறுப்பவர், அல்லாஹ்வுக்காக கொடுப்பவர், அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்பவர், ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானை பரிபூர்ணமாக பெற்றுவிட்டார், ஈமானை பரிபூர்ணமாக பெற்றுவிட்டார். ஈமான் முழுமையானவங்களுடைய செயல் என்ன? அவங்க அல்லாஹ்வுக்காக நேசிப்பாங்க. அவங்க ஒரு ஆளை வெறுக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுக்காக வெறுப்பாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க. அவங்க கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுக்காக கொடுக்காம இருப்பாங்க. அல்லாஹ்வுக்காக தான் எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் ஈமானை முழுமையாக பெற்றவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்காக நம்ம எத்தனை பேரை நேசிச்சிருக்கிறோம்? நம்முடைய நட்பு வட்டாரத்தை நீங்க கணக்கு போட்டு இன்னைக்கு பாருங்க, நம்முடைய நட்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எதுக்காக நம்ம நேசிக்கிறோம்? நம்ம கூட பிறந்தவன், ஒன்னா படிக்கிறவன், ஒன்னா வேலை செய்யறவன், ஒரே இடத்துல தங்கி இருக்கிறோம், இதனால் நட்பு இருக்கும். அல்லாஹ்வுக்காக எத்தனை பேரை நேசிச்சிருக்கிறோம்? எந்த காரணமும் இருக்க கூடாது. அல்லாஹ் மார்க்க பணி செய்யறதுல ஒரு ஈமான்ங்கிற அடிப்படையில நட்பு வட்டாரம் ஏற்பட்டு, இந்த அடிப்படையில் ஈமானிய சகோதரத்துவம் உறவு நண்பர்கள் எவ்வளவு பேர் நமக்கு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்க, அந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் நெருங்கி இருக்கிறீர்கள், உங்கள் ஈமானை பலப்படுத்தி இருக்கிறீர்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஈமான் முழுமையாக அங்கே இருக்கிறது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற மக்களிடத்துல. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், சலாசும், மூன்று விஷயங்கள் இருக்கிறது, மண் குன்னஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், அந்த மூணு விஷயங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். மூணு விஷயங்கள் வந்தால் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? சில பேர் சாப்பிடுறத பாக்கிறோம்ல, வல்லு வதக்குன்னு என்ன செய்யறது, என்னமோ அது ஒரு கடமை மாதிரி அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி சில பேர் இருக்கிற பாக்கிறோம். ஆனா பல பேரு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உடம்புக்கு எது உகந்தது? ரசித்து ருசித்து மெண்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உடம்பிலே ஒட்டும், அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்குது. எத்தனை பேர், நானும் ஈமான், நானும் மூமின், என்னிடத்துல ஈமான் இருக்கு எல்லாரும் சொல்லலாம், ஆனா அதை ரசித்து ருசித்து ஈமானை உணர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு தான் ஈமானுடைய டேஸ்டே தெரியும், வேற யாருக்கும் டேஸ்ட் இல்லாம இந்த ஈமானை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவர் யார்? அந்த மூணு பண்புகள் இருந்தால் ஈமானை நம்ம ருசிக்கிறோம் அர்த்தம், இல்லாட்டினா ஈமானுடைய டேஸ்டே தெரியாம நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். அந்த மூணு விஷயம் என்ன? மற்ற அனைத்தை விட அவருக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தாயை விட, தந்தையை விட, உலகத்துல உள்ள எல்லாரையும் விட, பொருளாதாரத்தை விட, ஒட்டுமொத்த துனியாவை விட எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் பெருசு. அல்லாஹ் ரசூலுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. இப்படி நீங்க நம்புனீங்கன்னா அப்போ உங்கள்ட்ட ஈமான் நீங்க சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஈமானுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இரண்டாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, முன்னாடி கொஞ்சம் தள்ளி வாங்க, இடம் நிறைய இருக்கு. ஒரு மனிதரை அல்லாஹ்வுக்காக தவிர வேறு எந்த காரணத்துக்கு இல்லாமல் நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஒரு ஒரு ஆள் நேசிக்கிற, பொருளாதாரம் காரணமா, வேற ஏதாவது துனியா ரீதியில் எதுவும் இலக்குகள் காரணம், ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார். இப்படி அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவருக்கும் ஈமானுடைய சுவை கிடைத்து விடுகிறது. ஏன்னா ஒரு மனுஷனை நேசிக்கிற என்ன சாதாரண விஷயமா? ஒரு மனுஷன் ஒரு ஆளு மேல ஒரு அன்பு வைக்கிறான், உள்ளத்துல ஒரு ஆளுக்கு இடம் கொடுக்கறான்னா எப்ப கொடுப்பான்? அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன்னு சொன்னா அப்ப நீ ஈமானை சுவைக்க ஆரம்பிச்சுட்ட, ஈமானுடைய டேஸ்ட் உனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கிறது ஈமானை சுவைத்தவர். மூணாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், நெருப்பிலே தள்ளப்பட்டால் அதை எப்படி அவன் வெறுப்பானோ அதுபோல ஈமான் கொண்ட பிறகு குஃபுருக்கு போவதை அவன் வெறுக்க வேண்டும். நெருப்புல தள்ளுனா அது கூட பரவாயில்லை. ஆனா அல்லாஹ்வை நம்பிய பிறகு நான் குஃப்ரான கொள்கைக்கு போக மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் அது ஈமானுடைய சுவை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அல்லாஹ்வை நேசிக்கிறதுங்கிறது அது ஈமானுடைய ஒரு உச்சகட்டம். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அல்லாஹ் மேல அன்பு வைத்தவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்களை நாம் நேசித்தால் அல்லாஹ் தானாக நம்மை அவன் நேசிப்பான். அல்லாஹ் அப்படிதான் அவன் நேசத்தை நமக்கு காட்டுறான். என்னை நம்பியவர்கள்ட்ட நீ எப்படி நடக்கிற, அவர்கள்ட்ட நீ அநியாயமா நடந்தா, குரோதத்தை காட்டினால், பகைமையை காட்டினால், நானும் உன்கிட்ட இப்படித்தான் இருப்பேன். அவங்களோட நீ இப்படி ஒத்து போனா நானும் உங்ககூட ஒத்து போவேன். உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது மற்ற மூமின்களிடத்துல, என்னை நம்பியவர்களிடத்துல, அதை வச்சுதான் நான் உன்னிடத்துல நடக்கக்கூடிய விதம் இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் நடக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். நண்பர் வேற ஊர்ல இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காண்டி இவர் போறார், தொலைவில் இருக்காரு, இவர் போறார். அப்ப இடையில அல்லாஹ் ஒரு மலக்கை மனித வடிவிலே அனுப்புகிறான். இது கதை அல்ல, நபிகளார் சொன்ன ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மலக்கை மனித வடிவிலே அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மனிதர்கிட்ட கேட்கிறார் அந்த வானவர், எங்க போறீங்க? இந்த ஊர்ல எனக்கு நண்பர் இருக்கிறார், அவரை பார்த்து பழகி பேசுவதற்காக நான் போகிறேன். அவர் எந்த அடிப்படையில் உங்களுக்கு நண்பர்? ஏதாவது உங்களுக்கு நன்மை எதுவும் செஞ்சிருக்காரா? உலக ஆதாயம் ஏதாவது அவரால் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுக்காக நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவர் ஈமான் கொண்டிருக்கார், நானும் ஈமான் கொண்டிருக்கேன், அதனால நாங்கள் நேசிக்கிறோம். அந்த நேரத்தில் வானவர் சொன்னார், அன்னல்லாஹ கத அஹப்பக கம அஹபப்தஹு ஃபீஹி, அவரனி, அல்லாஹ்வுக்காக நேசித்த மாதிரி அல்லாஹ் உன்னை நேசித்து விட்டான் வானவர் சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எதுல இருக்கிறது? நாம மற்றவர்களை நேசிக்கிறதுல தான் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். நம்ம ஈமான் கொண்டவர்களோடு முகத்தை திருப்புகிறோம், பிணங்கிக் கொள்கிறோம், அவங்களோட அன்பு காட்டுறது இல்ல, அவங்கள பார்த்தா ஏதாவது எதிரியை பார்க்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உறவு நமக்கு கட்டாகிவிடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான போதனைகள். மறுமையில இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக நேசித்த மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இது என்ன, நம்ம ஒரு என்னமோ பெரிய பொருளாதாரத்தையோ பெரிய உயிரளவுக்கு தியாகத்தையோ செய்ய போறது இல்லை. உங்க மனசுல ஈமான் கொண்ட மக்களுக்கு நல்லதை நினைங்க, அவங்க மேல பாசத்தை காட்டுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய சிறப்புகளையும் அந்தஸ்தையும் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல கோடான கோடி மக்கள் குழும்பி இருப்பாங்க இல்லையா? எல்லா நாட்டவர்களும் ஆதம் அரசருடைய காலத்துல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்துல யார் யாரெல்லாம் உருவானாங்களோ அவ்வளவு பேர் இந்த மைதானத்துல குழும்பி இருப்பாங்க. மக்கள் சூரியன் தலைக்கு பக்கத்துல வந்துடும், நெருப்பா கொதிக்கும் பூமி, வேர்வை தாங்க முடியாது, உடம்புல ஒட்டு துணி இருக்காது, நிழலுக்கு எதுவுமே இருக்காது, உடம்புல இருந்து வேர்வை நீர் வெளிப்படும். சில பேருக்கு கரண்ட வரைக்கும் வேர்வை நீர், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும், சில பேர் அந்த வேர்வை நீர்ல மூழ்கி போயிருப்பாங்க. பயம், பதட்டம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவானா நரகத்தை தருவானா? உலகத்துல எல்லாரும் சொன்னாங்க ஈமான நம்ப, அல்லாஹ்வை நம்ப, சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல நம்ம சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தோம், அதுல நம்ம முயற்சி செய்யாம விட்டுட்டோம். இப்ப எல்லாமே உண்மையாயிருச்சு, இப்ப நம்ம கதி என்ன? எல்லாம் பயந்து நடுநடுங்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல அவ்வளவு கோடான கோடி மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய அந்த மைதானத்துல அல்லாஹ் சில பேர் மட்டும் கூப்பிடுவான். கூப்பிட்டு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரசுடைய நிழலை அந்த மக்களுக்கு அல்லாஹ் தருவான். இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து! சொர்க்கவாசிகள் நிறைய இருப்பாங்க மைதானத்துல, சொர்க்கவாசிகளா கூட இருப்பாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது. மூமின்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் அவ்வளவு மக்களுக்கு மத்தியில வா என்று கூப்பிட்டு அரசுடைய நிழலுக்கில் அவர்களை அல்லாஹ் அமர்த்தி கொள்வான். அவர்கள் யார்? அல்லாஹ் அழைப்பு விடுவான், ஐனல் முத்தஹாபூன பி ஜலாலி, எனக்காக, என்னுடைய மகத்துவத்துக்காக உலகத்திலே நண்பர்களாகி நண்பர்களானவர்கள், ஒருவருக்கொருவர் பாசம் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே? என்னுடைய அரிசி நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத நாளில் அவர்களுக்கு நான் என் நிழலை தரப்போகிறேன் என்று அழைப்பு விடுவான். இது சாதாரண விஷயம். அல்லாஹ்வுக்காக இங்க உலகத்துல நண்பர்களாக இருந்தவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் விஐபிகள், அல்லாஹ்விடத்திலே சிறப்பான அந்தஸ்துக்குரியவர்கள், தனித்தன்மை பெற்றவர்கள், தனி சிறப்பு பெற்றவர்கள். அரசுடைய நாளில் அரசுடைய நிழலை பெறக்கூடிய நபர்கள் ஒருவராக நபிகளார் சல்லாஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ரஜுலானி தஹப்பா ஃபில்லாஹி வஜதமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்து அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து அதன் அடிப்படையில் கலைந்து செய்யக்கூடிய செல்லக்கூடிய இரு நண்பர்கள் அந்த அரிசி நிழலை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய ஒன்றுகூடல், நம்முடைய கலையிறது எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா? அல்லாஹ்வை நேசிக்கிற அந்த நேசிக்கிறது எப்படி வெளிப்படுத்துறது? நம்முடைய அடிக்கடி சந்திக்கணும், அதன் அடிப்படையில் நம்முடைய பிரிவினை இருக்கணும். அப்படி இருந்தால் அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு இத்தகைய ஒரு அந்தஸ்தை வழங்குகிறான். இப்படி மார்க்கத்தில் இந்த அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கிறது மிக சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகளார் உருவாக்கப்பட்ட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் புகழ்ந்து பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த குணத்துக்குரியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் சொன்ன குணம், அல்லாஹ் புகழ்ந்து பேசக்கூடிய குணம் என்ன தெரியுமா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபாரி வர்ஹமாவு பைனஹும், முஹம்மதோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவருடைய தோழர்கள் காஃபிர்களிடம் கடுமையானவர்கள், இறை நம்பிக்கையாளர்களிடம் கருணையானவர்கள். காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகளா? அங்கே அவர்களுக்கு கோபம் வரும், கோபத்தை காட்டுவார்கள், காட்டக்கூடிய இடத்திலே காட்டுவார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்று வந்துவிட்டால் அங்கே கோபம் வரக்கூடாது, அங்கே கருணை வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், பாசம் வெளியே வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்களிடம் கடுமையானவர்கள், மூமீன்கள் என்றால் கருணையானவர்கள், மென்மையானவர்கள், பாசத்தை பொழியக்கூடியவர்கள். இதுதான் அல்லாஹ் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த உன்னத சமுதாயத்தின் பண்பு. அப்படிப்பட்ட உணர்வுக்குரியவர்களாக இருக்கணும் இல்லையா? இது முஹாஜிர்களை பத்தி, அன்சாரிகளை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். வல்லதீன தபவ்வு தாரவல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம், முஹாஜிர்கள் மக்காவை விட்டுவிட்டு அகதிகளாக மதினாவுக்கு வருவதற்கு முன்பாகவே மதினாவில் சொத்தையும் ஈமானையும் பெற்றிருந்த அந்த அன்சாரிகள் தங்களுடைய நாட்டை நோக்கி வந்த அகதிகளாக வந்த முஹாஜிர்களை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் போந்து வசனத்தை இறக்குகிறான். அவர்களுக்கு ஏதாவது நபிகளார் முஹாஜிர்களுக்கு வழங்கினால் அதை பார்த்து இந்த அன்சாரிகள் பொறாமைப்பட மாட்டார்கள், தங்கள் உள்ளத்திலே நெருடலை உணர மாட்டார்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை தருவார்கள். இப்படிலாம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். இதுதான் மூமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குணாதிசயம். அந்த குணாதிசயம், அந்த குணங்கள் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களை. அதுபோல பாருங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஒரே ஒரு சம்பவம். பெரிய அவங்க செல்வந்தர்களா இருந்தாங்க, குளத்துல ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா மூமீன் என்று வந்து விட்டால் செல்வக்கார பணக்கார அந்தஸ்து உள்ளவன் எதுவுமே கிடையாது, எல்லாரும் சமம். இப்படிதான் சஹாபாக்கள் நடந்தாங்க. ஒரே ஒரு சம்பவம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வர்றாங்க. பிலால், சுஹைப், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க மூணு பேர் யாரு? பிலால் ரலியல்லாஹு வந்து நீக்ரோ அடிமை, அயல் நாட்டுக்காரவர். சுஹைப் ரலியல்லாஹு ரோம் நாட்டை சார்ந்தவர். சல்மான் ரலியல்லாஹு பாரசீகம். இந்த மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல அபு சுஃபியான் வருகிறார். அபு சுஃபியான் யாரு? குறைசிகளுடைய தலைவர். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவங்களும் குறைசிகள் ஒரு முக்கியஸ்தர். இப்ப அபு சுஃபியான் வருகிறார். அபு சுஃபியான் அன்னைக்கு முஷ்ரிக்காக இருக்கிறார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அந்த சந்தர்ப்பம், சம்பவம் நடக்கும்போது ஒரு முஷ்ரிக்கா இருக்கார். அவர் வரும்போது இந்த மூவரும் பேசிக்கொள்றாங்க, அல்லாஹ்வுடைய வாள் இன்னும் இந்த எதிரியுடைய கழுத்தை பதம் பார்க்காமல் இருக்கிறது. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு அவ்வளவு துன்பம் கொடுத்ததுனால அந்த மூணு பேரும் சொன்னாங்க, இன்னும் இவனுடைய கழுத்தை, இன்னும் அல்லாஹ்வுடைய வாள் வெட்டாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அந்த மூணு பேரையும் கண்டிச்சாங்க. குறைசி தலைவரை பார்த்தா நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் மரியாதை இல்லாம அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு போய் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மூணு மூவேரும் அபு சுஃபியானை பத்தி இப்படி பேசினாங்க, நான் இந்த மாதிரி அவங்களை கண்டிச்சேன். முஸ்லீம்ல வரக்கூடிய சம்பவம். நபி அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, லயின் குன்த அகலப்தஹும் லக்கத் அகலப்த ரப்பக, நீ அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய தோழர்களாகிய பிலால், சுஹைப், சல்மானை, அவர்களை நீ கோபப்படுத்தியிருந்தால் உன் இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய். நபிகளார் சொன்ன உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போனாங்க. அந்த மூணு பேர்ட்டையும் போய், என்னுடைய சகோதரர்களே, நான் உங்களை கோபப்படுத்திட்டேனா, உங்களை கண்டிச்சிட்டேனா, மன வருத்தப்பட்டுட்டீங்களா என்று சமாதானப்படுத்துகிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள், இல்லை என் சகோதரே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய பண்பு. ஏதாவது ஒரு பிணக்கம் வந்து விட்டால், ஒரு சங்கடம் வந்து விட்டால், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஈகோ பார்க்காமல், பிரச்சனை பார்க்காமல் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். அவர்களும் அவர்களோடு இணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் சகோதரர்கள். இதெல்லாம் சொர்க்கவாசிகளுடைய பண்பு. எது மூமின்களுக்கு மத்தியில் குரோதம் இல்லாம, பகைமை இல்லாம, அன்போடு பாசத்தோடு நடக்கிறது சொர்க்கவாசிகளுடைய குணம். அந்த குணத்தை பெற்றவர்களா உலகத்தில் நம்ம வாழணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை சொர்க்கத்திலே நாம் எடுத்து விடுவோம். மனசில் இருக்கக்கூடிய குரோத உணர்வு, இது எதுவுமே சொர்க்கவாசிகள்ட்ட இருக்காது. இஹ்வானன் அலா சுரூரி முத்தகாபிலின், சகோதரர்களாக அவர்கள் கட்டில்களிலே சாய்ந்து கொண்டு இன்பமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் சொர்க்கவாசிகளுடைய பண்பு. நபிகளார் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் மத்தியில கருத்து வேறுபாடு, கொஞ்சம் முன்னாடி தள்ளிவாங்க, இல்ல இடம் நிறைய இருக்கு, முன்னாடி தள்ளிவாங்க. சொர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே எந்த கருத்து வேறுபாடும் குரோத உணர்வும் இருக்காது. கல்புஹும் கல்புன் வாஹித், அவர்களுடைய உள்ளம் எல்லாம் ஒரே உள்ளமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உயர்வான குணத்துக்குரியவர்களாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நம்ம நேசித்து, அல்லாஹ்வை நம்பியவர்கள் மீதெல்லாம் பாசம் காட்டக்கூடியவர்களாக, அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக, ஒரு உயர்வான ஒரு காரியத்தை செய்து அவனுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக பிறரை நாம் நேசிப்பது மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியம், ஈமானோடு மிக வலு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இதை பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கியிருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கணும். இப்ப இந்த நேசத்தை சிதைக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, நமக்கு மத்தியில் ஒண்ணுமில்லாத சில பிரச்சனைகள்லாம் வரும். ஒண்ணுமே இருக்காது, ஒரு சாதாரண ஒரு அற்பமான விஷயத்துல ரெண்டு பேருக்கு சண்டை முட்டி கொண்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஒருவரோடு பேசாம இப்படி இருப்பாங்க. இதெல்லாம் நபிகளார ஹராமாக்குறாங்க, தடை செய்யறாங்க. வலா ததாபரு வலா தபாகலு வலா தஹாசது, ஒருவர் ஒருவர் பொறாமப்படாதீங்க, பொறாமை உங்களுடைய சகோதரத்துவத்தை அழித்து நாசமாக்கிவிடும். ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், கோபம் உங்களுடைய ஈமானிய உறவை சிதைத்து விடும். ஒருவர் ஒருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள். நீ அல்லாஹ்வுடைய அடிமையா, அப்ப நீ சகோதரனா தான் இருக்கணும். உன்னுடைய பெருமையும் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் பெரிதாக நினைத்துக் கொண்டு ஈகோவை நீ வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் அப்ப நீ அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்றால் சகோதரர்களாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னதான் இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் கோபம் வரும். அந்த இயல்பையும் நபிகளார் புரிகிறார்கள், அதுக்கு ஒரு கால அளவை நிர்ணயிக்கிறாங்க. உங்கள் மத்தியில் ஏதாவது மனக்கசப்பு பிரச்சனை வந்துருச்சா, ஒரு மூணு நாளைக்கு அனுமதி இருக்கு, நீங்க பேசாம உங்க வெறுப்பு என்ன செய்யலாம், காட்டலாம். ஒரு மூணு நாளைக்குள்ள, மூணு நாளைக்கு கண்டிப்பா காட்டியான்னு அவசியம் இல்லை, அப்பவே நீங்க மறு நிமிஷமே சேர்ந்துட்டீங்கன்னா ஈமான்ல உயர்ந்து நிக்கிறீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத் அப்படின்னு சொல்லி நீங்க கை கொடுத்து இணங்கி கொண்டீங்கன்னா அது ஈமான்ல உயர்ந்த நிலை. சரி, ஒரு மனக்கஷ்டப்படுறது உங்களால தாங்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு மூணு நாளைக்கு பேசாம கொள்ளாம இருக்க அனுமதி இருக்குது. நபிகளார் சொன்னார்கள், லா யஹல்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், மூணு நாளைக்கு மேல தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை பேசாமல் வெறுத்து ஒதுக்குவது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் இல்லை, அது ஹராம். வட்டி வாங்கினாதான் ஹராம்னு கிடையாது, விபச்சாரம் செய்யறது மட்டும் ஆறாம இல்ல, சாராயம் குடிக்கிறது மட்டும் ஆறாம இல்ல, ஒரு முஸ்லீம் மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்கிறது, சலாம் சொல்லாம இருக்கிறது ஹராம். இத நபிகளா ஹராம் ஆக்குறாங்க. எப்படி நீ பேசாம இருப்ப, அல்லாஹ்வை நம்புனா நீ மூணு நாளைக்கு பிறகு பேசத்தான் செய்யணும், சலாம் சொல்லத்தான் செய்யணும், அப்பதான் நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிற, இல்லாத நீ ஹராமை தான் செய்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் நபிகளார் இந்த ஈமானிய உறவை நமக்கு மத்தியில பலப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த உபதேசம். சரி, நம்ம சலாம் சொல்ல போறோம், இதுல யாரு சிறந்தவங்க தெரியுமா, நம்ம யாரை வந்து மட்டமா நினைப்போமோ அவங்கள தான் நபிகளா சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை நடந்துருச்சு, இப்ப என்ன நினைப்பான், இவன் நம்ம போகணுமா, அவன் வரட்டும், அவன் தான் அப்படி செஞ்சா அவன் கீழே இறங்கி வரட்டும், நம்ம போறது எப்படி, நம்ம போய் பேசக்கூடாது, போ பேசுனா நம்ம இமேஜ் என்ன ஆகிறது. இதுலதான் அவர்களுடைய பெருமையை அவர்களுடைய அந்தஸ்தை காட்டி கொண்டிருப்பார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஹைருஹும் அல்லதி எபுதவு பிஸ்ஸலாம், அந்த ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தா யாரு மொதோ போய் சலாம் சொல்றானோ அவன் தான் சிறந்தவன். முதல் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்பவர் தான் சிறந்தவர். நீங்கள் அல்லாவிடத்துல சிறந்தவனாகுமா உலகத்தில் ஆகணுமா? நீங்க அல்லாவிடத்துல சிறந்தவராகிறதுக்காக முந்திக் கொண்டு சலாம் சொன்னால் அவர் தானாக உங்களுக்கு அடிமையாகி விடுவார். இவரே நம்மகிட்ட வந்து சலாம் சொல்லிவிட்டார். உலகத்துல அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பான், மறுமையில நமக்கு கண்ணியம் வரும். முந்திக் கொண்டு சலாம் சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வாருங்கள். அவரும் சலாம் சொல்லிட்டார், அல்லாஹ் நமக்கு கூலியை தரா, ரெண்டு பேருக்கும் கூலி. நம்ம போட்ட சண்டைக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியை பத்தியெல்லாம், அதுக்காக சண்டை கூலி வாங்குறதுக்கா நம்ம சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் நம்முடைய சில காரணங்களால தவிர்க்க முடியாத காரணம் சண்டை வந்துருச்சு. அப்ப என்னது, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோங்க, சலாம் சொல்லிக்கோங்க. நீ சலாம் சொல்லி அவர் பதில் சலாம் சொல்லிட்டா அஜரி, ரெண்டு பேருக்கும் கூலி கிடைக்கிறது, ரெண்டு பேருக்கும் நன்மை. ஏன்னா உங்க மனக்கசப்ப தூக்கி போட்டு அல்லாவுக்காக பேசிக்கிட்டீங்கல்ல, அல்லாவுக்காக தானே இணைஞ்சு வந்தீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கூலி உண்டு, இது இபாதத் வணக்கம் என்று சொன்னார்கள் நபிகளார். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், சிந்திக்கணும். சரி நம்ம சலாம் சொல்றோம், அவனுக்கு கோபம் இன்னும் அடங்கல, மூணு நாளுக்கு பிறகு சலாம் சொல்லி பதில் சொல்லாம போறான், அவன் பாவத்தோட போறான். எவன் ஒரு முஸ்லீம் சலாம் சொன்ன பிறகு சலாம் சொல்லாம போறான், அவன் பாவத்தோடு போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் விரும்புறது அதுதான். அந்த அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவங்களா இருந்தா நம்ம இங்க மூமின்களை எல்லாம் நேசிக்கணும், பாசத்தோட நடக்கணும். இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்ம எவ்வளவு பாவங்களை செய்யறோம், அல்லாஹ் என்ன பாக்குறான், உனக்கு என்ன, நீ என்ன நம்பியவர்கள் எல்லாம் நீங்க ஒன்றுபடாமல் இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் அப்படி கடப்புல போட்டுருவான் பாவங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒவ்வொரு வியாழக்கிழமை திங்கக்கிழமை வானவர்கள் தான் அந்த பாவ ஏடுகளை வச்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியாரை மன்னித்து விடுங்கள், அவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் சொல்லுவான். ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மன்னிக்காதீங்கன்றுவான்ல, இல்லா ரஜுலன் காணத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, ஒரு மனிதனை தவிர அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே மனக்கசப்பு, ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லிடுவான், உந்துரு ஹாதா ஹத்தா எஸ்தலிஹா, இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வராங்களான்னு பாருங்க, ரெண்டு பேரும் எப்ப சேர்றாங்கன்னு பாருங்க, அது வரைக்கும் இவங்க பாவத்தை மன்னிக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். எப்ப நீ எனக்காக நீ ரெண்டு பேரும் சேர்றியோ, மனக்கசப்ப ஆயிரம் சண்டையா இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும், தூக்கி தூர போட்டு அல்லாஹ்வை நம்பியிருக்க, அதுக்கு அல்லாஹ்வுக்காக உன்ன நேசிக்கிறேன், உனக்காக உன்னை நேசிக்கல என்று எப்ப நீ வர்றியோ அப்பதான் ஓம் பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நடந்து கொள்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். எனவே அன்பான சொற்களே, பல முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்ப அந்த ஈமானிய உறவு என்பது நமக்கு ஈமான்ல சொல்லித்தரப்பட்டிருக்கு. அந்த ஈமானிய பாசத்துல தான், உறவுல தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது, நமக்கு சொர்க்கம் இருக்கிறது, எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த உணர்வை சிதைக்கிற மாதிரியான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நம்ம இடம் தரவே கூடாது. சில சில யூனிட்டிகளை நம்ம ஏற்படுத்துறோம் இல்லையா, அது ஏதோ நம்ம மார்க் பண்ணி செய்யறதுக்காக, ஒரு 50 பேரா சேர்ந்து செய்யறதுக்காக நம்ம செஞ்சோம்னா அது தப்பு கிடையாது. ஆனால் சில பேருக்கு என்ன சிந்தனை வந்து விடுகிறது, நான் ஏற்படுத்திய இந்த யூனிட்டியில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடுதான் பாசம், அவர்கள் தான் கொள்கை சகோதரர்கள், அதை விட்டு வெளியே இருந்தால் அவர்கள் மீது அன்பு காட்டுவதில்லை, பாசம் காட்டுவதில்லை, நேசம் காட்டுவதில்லை, அவர் யாரோ ஒருவர் மாதிரி ஒரு காஃபிரை போல பார்க்கக்கூடிய சில சிந்தனைகள் சில மக்களிடம் இருக்கிறது. இவங்க அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்களா, இவங்க யூனிட்டியை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. அல்லாஹ்வை நேசிக்கிறவர்கள் இவர்கள் உருவாக்கிய வட்டத்தில் யார் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய வட்டத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த வட்டத்தை சுருக்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த வட்டத்தை இதுதான், இதுக்கு மத்தியில் தான் கொள்கை உறவு, கொள்கை பாசம் என்று சுருக்குவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அதையெல்லாம் நாம் புரிந்து நடக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பாசமாக நடக்க வேண்டும். ஒருவருடைய கவலை இன்னொருவர் துடைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ்வுக்காக நேசித்து நட்பு பாராடக்கூடிய சிறந்த தோழர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.